அறந்தனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம் தொடர் வகுப்பு பாகம் 17.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். இந்த திருக்குறள் வேள்வியை பக்தியோடு நடத்துகிற நண்பர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளும் வணக்கங்களும் என்றும் உரித்தாகட்டும். திருக்குறளை மகிமைப்படுத்துவதற்கென்றே உங்களுடைய வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு கூடுகிற உங்கள் திருவடிகளையும் பணிந்து வணங்குகிறேன். 45 நாட்கள் சென்ற பிறகும் மறக்காமல் இந்த வகுப்புக்கு வந்திருக்கிற உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தலைவன் தலைவி பாவம் என்று சொன்னார். போற போக்கிலே செந்திலே ஒரு பெரிய பேச்சாளராய் ஆகிவிடுவார் போல் தெரிகிறது. ஒரு பேச்சிலே இருக்கிற பணிவு எல்லாம் ரொம்ப ரசிக்கத்தக்கது. இந்த தலைவன் தலைவி பாவத்திலே யார் தலைவன் யார் தலைவி என்பது கேள்வி. நான் நினைக்கிறேன் என்னை நான் தலைவியாக ஆக்கிக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாரும் தான் தலைவர்கள். உண்மைதான், கல்வி கூட ஒரு எல்லைக்கு மேலே அதில் ஒரு விருப்பம் வந்துவிட்டால் அந்த 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 ஏக்கம் காதலில் வருகிற ஏக்கம் கல்வியிலையும் வரும். அது சொல்லுகிறவன் சரியாக சொல்ல வேண்டும், கேட்கிறவர்கள் சரியாக கேட்க வேண்டும். நான் சரியாக சொல்கிறேனோ இல்லையோ கேட்கிற நீங்கள் நல்லபடி கேட்கிறீர்கள். என்னிடம் இவ்வளவு சொத்து இருந்ததா என்று உங்களை கொண்டு தான் நான் தீர்மானிக்கிறேன். நீங்கள் அதுக்கு தருகிற மதிப்பை பார்க்கிற பொழுது அடடா நானா இவ்வளவு படித்திருந்தேன் என்று எனக்கு என்மேலேயே ஒரு வியப்பு உண்டாகிறது. என்னுடைய ஆசிரியர் நான் முதற்தரம் போன பொழுது சொன்ன செய்தி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கொஞ்ச நாள் அவரிடம் படித்த பிறகு அவர் எனக்கு சொன்னார், இனி இதெல்லாம் யாருக்கு உதவப் போகிறது என்று எல்லாம் உதறிவிட்டேன். இப்போ உனக்காக நான் இந்த மண்ணுக்குள்ளே விழுந்ததை அரித்தரித்து தேடுவது போல உனக்காக தேடி சொல்ல வேண்டியிருக்கிறது என்று என் ஆசிரியர் சொன்னார். எனக்கு இப்பொழுது என் மனநிலையும் அதுதான். நீங்கள் கேட்கிறதை வைத்துக்கொண்டு உங்களுக்காக நான் படிக்க வேண்டும் என்ற விருப்பத்தை எனக்கு உண்டாக்கி தருகிறீர்கள். உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். திருக்குறளினுடைய 17வது வகுப்பு பாயிரவியலை ரொம்ப விரிவாக படித்தோம். அதை நான் திரும்ப சொல்ல தேவையில்லை என்று நினைக்கிறேன். எப்படி நூல் முழுவதற்கும் அந்த பாயிரவியல் பொதுவாக அமைந்திருக்கிறது, 4 அதிகாரத்தை வைத்து எப்படி அதை சொல்லுகிறார். 3 அதிகாரத்திலே அறம்பொருள் இன்பத்திற்கு தேவையான விடயங்களை தொகுத்து சொல்லி 4வது அதிகாரத்தை அறத்துப்பாளுக்கு ஒரு முகப்பாக அறன் வலியுறுத்தல் என்கின்ற அதிகாரத்தை வைக்கிறார். அறம் 2 கூறாக பிரிக்கப்படுகிறது. இல்லறம் துறவறம் என்று 2 கூறாக பிரிக்கப்படுகிறது. இல்லறத்திலே முதிர்ந்தவர்களுக்குத்தான் துறவரம். கொஞ்சம் கூட்டுங்க. இல்லறத்திலே முதிர்ந்தவர்களுக்குத்தான் துறவரம். ஆகவே இல்லறம்தான் முதல் பயிலப்பட வேண்டிய அறம். அது தவிரவும் இல்லறம் என்பது எல்லாருக்கும் உரிய ஒன்று, பெரும்பான்மையினோருக்கு உரிய ஒன்று. துறவரம் என்பது பல பிறவிகள் பிறந்து ஆன்ம பக்குவமுற்றவர்களுக்கு உரியது. ரெண்டுமே அறந்தான். நான் உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். முதலிலே பற்றுகிற அறத்தை சொல்லுகிறார், பிறகு விடுகிற அறத்தை சொல்லுகிறார். இதுதான் நம்முடைய பெரியவர்களுடைய ஆச்சரியம். பற்றுவதும் அறந்தான், பற்றை விடுவதும் அறந்தான். இல்லறம் என்பது பற்றுவது, துறவரம் என்பது பற்றை விடுவது. இல்லறத்திலே நல்ல முதிர்ச்சி ஏற்பட வேண்டும். அந்த முதிர்ச்சிக்கு நம்மை தயார்படுத்துவதுதான் திருக்குறளினுடைய இல்லறவியலினுடைய வேலை. அதை புரிந்து கொள்ளுங்கள். நான் நேற்று கூட செந்திலுக்கு சொன்னேன், இல்லறவியலிலே திருவள்ளுவர் என்ன செய்கிறார் என்றால் ஒரு மனிதனை செதுக்கி எடுக்கிறார். ஒரு கல்லிலே ஒரு விக்கிரகம் செதுக்குவதானால் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் அந்த கல்லிலே இருந்து நீக்கப்படும். கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொல்வார், மற்ற கலைகள் எல்லாம் விஷயங்களை சேர்ப்பார்கள். ஒரு ஓவியம் என்றால் அதிலே வர்ணம் சேர்க்கப்படும். சிற்பத்திலே தான் சேர்ப்பது ஒன்றுமில்லை, தேவையில்லாதவற்றை அகற்ற அதற்குள்ளே இருந்து சிற்பம் புறப்படும். அதுபோல மானுட வாழ்க்கையிலே மனிதர்களை கடவுள், திருவள்ளுவர் கடவுள் செதுக்குகிறார். எப்படி நாம் வாழ்ந்தால் ஒரு அழகான வாழ்க்கை வாழலாம், அதுதான் இல்லறவியலே அவர் செய்கிற வேலை. அதிலே நான் முதல் அதிகாரம் படித்தோம், அதிலே இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தை படித்து முடித்து விட்டோம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இல்வாழ்க்கையிலே புகுகிற ஒருவனுக்கு 11 கடமைகள். அந்த 11 கடமைகளிலே அவன் தன்னை பாதுகாப்பதும் ஒன்றாகிறது. அந்த 11 கடமையை செய்வதற்கு அவன் பழியஞ்சி பொருள் சேர்க்க வேண்டும். 11 கடமை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு பொருளை தீய வழியிலே சேர்த்து 11 கடமை செய்தால் அந்த கடமையினாலே பயன் வராது. பழியஞ்சி அந்த பொருளை சேர்த்து அந்த பொருளை பகுத்து உண்ண வேண்டும். இதுதான் இல்லறவியலினுடைய அடிப்படை. 11 கடன் செய்வதற்கான பொருளை மற்றவர்கள் இழிவுபடாத வகையிலே தர்மமாக சேர்த்து அந்த 11 கடமை செய்ய வேண்டும். அதுதான் பழியஞ்சி பகுத்து உடைத்தாயின் இல்வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல் என்று சொன்னார். அதற்கு பிறகு அன்பு அந்த இல்லறத்தினுடைய பண்பாக இருக்க வேண்டும், அறன் பயனாக இருக்க வேண்டும். இது ரெண்டாவது. இப்படி வாழ்ந்துவிட்டால் வாழ்க்கை உயரும். துறவு நோக்கி முயல்கிறவனை விட இல்வாழ்வான் சிறந்தவன் என்றெல்லாம் வகுத்து சொல்லி, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று இல்வாழ்க்கையினுடைய இம்மை பயனை சொல்கிறான். ஒழுங்காக இங்கே வாழ்ந்தால் அடுத்த பிறவிகளிலே தேவ பிறவிகள் முதலிய பிறவிகளை பிறப்போம் என்ற அளவிலே சென்ற முறை அந்த அதிகாரத்தை முடித்தோம். இந்த முறை முக்கியமான ஒரு அதிகாரம், இல்லறம் தொடங்கிவிட்டான் ஆடவன். நான் முன்பே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், யார் தலைவன் என்பதை முதலில் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்துக்கு யார் தலைவர், ஆணா பெண்ணா தலைவர் என்பதிலே தமிழர்கள் அதிலே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ஆணை தலைவனாக்கினார்கள். அதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனைப்படுவதற்கு இல்லை. அதை எப்படி ஆண்களை போடலாம், எங்களுக்கு இடம் இல்லையா என்ற கேள்விக்கு இடம் இல்லை. பல காரணங்கள் கொண்டு நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன், இனியும் சொல்வேன். ஆணை தலைவனாக்கியபடியால் ஆணுக்குரிய இல்லறத்திலே ஆணுக்குரிய கட்டளையெல்லாம் இல்லறத்திலே சொல்லிவிட்டார். இனி அந்த இல்லறம் சிறக்க வேண்டுமானால் அவனுக்கு ஒரு நல்ல மனைவி வேண்டும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொன்னேன், ஒவ்வொருவரிடமும் கடவுள் ஒவ்வொரு தகுதியையும் கொடுப்பார், சில தகுதியினங்களையும் கொடுப்பார். முழு தகுதியுடையவர் என்று ஒருவரும் இல்லை, முழு தகுதியினர்கள் என்றும் ஒருவரும் இல்லை. கெட்டவர்களிடமும் நல்லது இருக்கும், நல்லவர்களிடமும் கெட்டது இருக்கும். அதை புரியாமல் தான் நாங்கள் பல இடங்களிலே ஏமாந்து போகிறோம். நல்லவன் என்றால் 100% நல்லவன் என்று நாங்கள் ஒரு கோடு கறி கொள்கிறோம். அப்படி ஒருவரும் இல்லை. எந்த நல்லவனிடமும் தீய அம்சங்கள் இருக்கும், எந்த தீயவனிடமும் நல்ல அம்சம் இருக்கும். மகாபாரதத்திலே துரியோதனனை நாங்கள் ரொம்ப கெட்டவனாகத்தான் வைத்திருக்கிறோம். 4 பேரை பிரித்தே விட்டார்கள் நம் பெரியவர்கள். மகாபாரதத்தில் 4 பேருக்கு துஷ்ட சதுஷ்டர்கள் என்று பெயர். சதுஷ்டர்கள் என்றால் 4 பேர், கெட்ட 4 பேர் என்று 4 பேரை வகுத்திருக்கிறார்கள். ஒன்று துரியோதனன், துச்சாதனன், சகுனி, அதில் கொடுமை கர்ணனையும் அந்த லிஸ்டிலே சேர்த்திருக்கிறார்கள். அந்த ஆராய்ச்சியெல்லாம் எங்களுக்கு இப்பொழுது தேவையில்லை. ஆனால் கெட்டவன், பொறாமையின் காரணமாக தன் சகோதரர்களுடைய மனைவியையே சபையில் வைத்து துயில் உரிகிற அளவுக்கு மனதிலே தீமை நிறைந்தவனாக இருந்தான். இவ்வளவு வஞ்சனை பொறாமை இருந்திருந்தால் அந்த அந்த வக்கிரம் வரும். அவள் கெஞ்சுகிறாள், ஓராடையில் இருக்கிறேன் என்னை விட்டுவிடு என்று கெஞ்சவும் கொண்டு வந்து சபையிலே வைத்து துயில் உரிகிற அளவுக்கு கெட்டவன். ஆனால் அவனிடமும் சில நல்லியல்புகளை வில்லிபுத்தூரார் பதித்து காட்டுகிறார். ஆச்சரியமாக இருக்கும். கர்ணனை குந்தி தேவி கேட்கிறாள், தன்னை தாய் என்று அறிவித்துவிட்டு உனக்கு நான் தான் தாய், அதுவும் யார் தாய் என்று தெரியாமல், தாய் தந்தையர் யார் என்று தெரியாமல் அவமரியாதைப்படுத்தப்பட்டவன் துரியோதனன் சபையிலே வைத்து. நான் சொல்வதுண்டு, சில துன்பங்கள் வந்தால்தான் தெரியும், வார்த்தைகளில் எவ்வளவு சொன்னாலும் தெரியாது. ஒரு பிள்ளைக்கு தன்னுடைய பெற்றோர் யார் என்று இது தெரியாமல் இருக்கிற கொடுமையை விட ஒரு கொடுமை இருக்க முடியாது. நமக்கெல்லாம் தெரிகிறபடியால் அந்த கொடுமையினுடைய கஷ்டம் நமக்கு புரிவதில்லை. பெற்றோர் யார் என்றே தெரியாது, எப்படி வந்தேன் என்று தெரியாமல் இருக்கிற ஒரு சங்கடம் இருக்கிறதே, அது பெரும் சங்கடம். அதை குந்தி வந்து தீர்க்கிறாள், நான் தான் உன்னுடைய தாய் என்கிறாள். மகிழ்ந்து போகிறான் கர்ணன். அப்போ அவள் கேட்கிறாள், நீ பாண்டவர்களுடைய அண்ணன், நீ இந்த பக்கம் வந்துவிடு. எங்கே போற எல்லையிலே நின்று கேட்கிறாள், இந்த பக்கம் வந்துவிடு, பஞ்சபாண்டவர்களும் உனக்கு சேவகம் செய்வார்கள், நீ தான் தலைவன். இப்படி அந்த அம்மா என்னென்ன சொல்ல வேண்டுமோ சொல்லுகிறார். அப்பொழுது துரியோதனன் சொல்லுகிற ரெண்டு செய்திகள், கர்ணன் சொல்லுகிற ரெண்டு செய்திகள் துரியோதனை பற்றி, அதுவரை பாத நம் மனதினுடைய பாதாளத்தில் இருந்த துரியோதனனை கொண்டு போய் உச்சத்தில் வைத்து விடுகிறது. துரியோதனன் என்றால் கெட்டவன், அதுல எந்த சந்தேகத்துக்கும் இல்லை. கர்ணன் பற்றி ஐயம் உண்டு என்பது ஒரு புறம் இருக்க, துரியோதனன் கெட்டவன் என்பதிலே நமக்கு யாருக்கும் மாறுபாடு இல்லை. ஆனால் கர்ணன் சொல்லுகிற அந்த ரெண்டு செய்திகள் நம்மை, அடடா இப்படி இயல்பும் இருந்ததா துரியோதனிடம் என்று கொண்டு போய் அவனை உச்சத்திலே கொண்டு போய் வைக்கிறார். அதுதான் நம் புலவர்களுடைய பெருமை. இப்போ போல வில்லன் என்றால் அவன் முழுக்க கெட்டவன் என்று அவர்கள் காட்ட மாட்டார்கள், வில்லவனிடமும் நல்லது காட்டுவார்கள். கர்ணன் ரெண்டு செய்தி சொன்னான். நான் எங்கே தொடங்கினேன் என்பதை நீங்க நினைப்பு வச்சுக்கொள்ள வேண்டும். கர்ணன் ரெண்டு செய்தி சொன்னான். ஒன்று சொன்னான், துரியோதனன் ரொம்ப ஒரு பெருமிதம் பிடித்தவன், அளவுக்கு அதிகமான பெருமிதம் பிடித்தவன். அந்த பெருமிதத்திற்கு ஒரு உவமை சொல்கிறான் கர்ணன். அவன் எப்படிப்பட்டவன் என்றாலாம், நான் சொன்ன செய்தியே திருப்பி சொல்கிறேனோ தெரியவில்லை, சொன்னால் கூட நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அவன் சொல்லுகிறானாம், நாங்கள் இப்போ இன்னொருத்தருடைய எச்சி உணவை நாங்கள் உண்போமா? யாராவது சாப்பிட்டு விட்ட கோப்பையிலே நாங்கள் எங்களை சாப்பிட சொன்னால், அந்த சோரை சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டோம் தானே, அது ஒரு அருவறுப்பு தானே. துரியோதனுடைய பெருமிதம் எந்த லெவலில் இருக்கும் என்றாலாம், தன்னெச்சிலை தான் உண்ண மாட்டானாம். ஒரு கோப்பையிலே கை வைத்து ஒரு பிடி சோறு உண்டால் அதுக்கு பிறகு அந்த கோப்பையில இருக்கிற சாப்பாடு எச்சில் சாப்பாடு, அதை தின்ன மாட்டானா, அந்த கோப்பையை நகர்த்து இன்னொரு கோப்பையில தான் அடுத்தபடி சாப்பிடுவான். இவ்வளவு கொழுப்பு இருக்கும். அதை சொல்லுவேன், தன்னெச்சில் தான் உண்ணான் கர்ணன் சொல்லுகிறான். தன்னுடைய எச்சில் சோரை திருப்பி ஒரு பிடி அள்ளின கோப்பையில அடுத்தபடி அள்ள மாட்டானா. அப்படிப்பட்ட துரியோதனன் நட்பு வந்த பிறகு என்னெச்சில் தான் உண்டான் என்று, தன்னெச்சில் தான் உண்ணான், என்னை நண்பனாக மதித்து என்னெச்சில் தான் உண்டான், என் கோப்பையில சாப்பிட்டான்டா. அம்மாவுக்கு சொல்றான், என் கோப்பையில சாப்பிட்டான், அவனை விட்டு நான் எப்படி வர முடியும். இது ஒரு செய்தி சொல்லுகிறான். அடுத்த செய்தி, இது மகாபாரத பிரசங்கமாக போய்விடக்கூடாது என்பதற்காக அங்கங்கே எடிட் பண்ணுகிறேன். எடிட் பண்ணதே இவ்வளவா என்று நீங்கள் ஆச்சரியப்படுறீர்கள். அடுத்தது சொன்னான், ஒரு நாள் கர்ணன் துரியோதனனுடைய இல்லத்திலே இருக்கிறான். உங்களுக்கு தெரிந்த செய்தி தான், கர்ணன் எங்கேயோ வெளியிலே போயிருக்கிறான். துரியோதனன் மனைவி பானுமதி என்று அவளுக்கு பெயர். ஒரு நண்பன் இல்லாத வீட்டின் நேரத்திலே, நண்பன் மனைவி மட்டும் இருக்கிற நேரத்திலே ஒரு இன்னொருவன் வந்து அந்த வீட்டிலே பிழங்குவதே பண்பாட்டுக்கு தவறு, பண்பாட்டுக்கு தவறு. நண்பன் இல்லை என்றால் போய்விட வேண்டும். சிறுத்தொண்டர் மனைவி சிவனடியாரை தேடி அவர் போய்விடுகிறார். வந்த சிவனடியாரை உள்ளே வந்து அமருங்கள் என்ற உடனே அவர் வந்த பிறகு வருகிறேன் என்று போய்விட்டார். இதெல்லாம் பண்பாடுகள், பண்பாட்டு புள்ளிகள். இவன் அந்த நேரத்தில் வந்து பானுமதியோடு இருந்து சொக்கட்டான் விளையாடுகிறான். இதுவே இந்த லைசன்ஸே உங்களுக்கு ரொம்ப அதிகமா படவில்லையா? கணவன் இல்லாத நேரத்திலே மனைவியோடு வந்து சொக்கட்டான் விளையாடுகிறான். எங்க குருநாதர் அதை ரொம்ப அழகா சொல்லுவார், நான் அதை கேட்டு வியந்திருக்கிறேன். அவர் அந்த சீனே சொல்லுவார், இப்படித்தான் மண்டபம், இங்கிருந்து ஆட்கள் வரக்கூடிய வசதி, இப்படி மேசை போட்டிருக்குது, மேசையில இந்த பக்கம் பானுமதி, அந்த பக்கம் கர்ணன். அதாவது பானுமதிக்கு வாசல் தெரியும், கர்ணனுக்கு வாசல் தெரியாது, முதுகு காட்டி உட்கார்ந்துருக்கிறான். சொக்கட்டான் விளையாடுகிறார்கள். பானுமதி தோற்று கொண்டிருக்கிறாள், கர்ணன் வென்று கொண்டிருக்கிறான். இந்த சூழ்நிலையிலே இவள் தோற்று கொண்டிருக்கிறாள், அவன் வென்று கொண்டிருக்கிறான். இந்த சூழ்நிலை பொதுவாக பெண்களாலே தோல்வியை அதிகம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவள் என்ன செய்தாள், தோற்கிறதுக்கு முதல் அதை சமாளிக்க வேணும் என்று என்ன செய்தாள், இந்த சொக்கட்டான் காய் எல்லாத்தையும் சும்மா கையால் இப்படி நகர்த்தி விட்டுட்டாள். போ, நான் வரையில் விளையாடு, என்று எழும்பினாள். கர்ணனுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறான் அல்லவா, கர்ணனுக்கு கோபம் வந்தது. அவன் என்ன செய்தான், எழும்பின இவளுடைய இவளை பிடித்து இருத்தி விளையாட வேண்டும் என்பதற்காக இப்படி எட்டி பிடித்தான். ஒன்று கெட்ட எண்ணத்தோட இல்லை, சும்மா கையை நீட்டினான். இவளுடைய மேகலை என்ற அந்த நகை அம்பிட்டது, அதில் தான் கை அம்பிட்டது. அதை பிடிச்சோன்னே அந்த மேகலை உடைஞ்சு சிதறியது, அப்படியே மணிமணியா எல்லாம் மணியால கோத்த மேகலை அப்படி சிதறியது. பாருங்கள், இவள் இந்த எழும்பின நேரம், இவள் அவள் அந்த சொக்கட்டாங்காய குழப்பம் இல்லை, நான் அதை நான் கொஞ்சம் மாறி சொல்லிட்டேன். சொக்கட்டாங்காய குழப்பம் இல்லை, அவள் எழும்பினதுக்கு காரணம் சொல்லுவார் என் குருநாதர். அந்த நேரம் பார்த்து துரியோதனன் உள்ள வந்தான். விளையாட்டில் இவள் தோற்று கொண்டிருக்கிறாள். துரியோதனன் உள்ள வந்தோடனே இவள் கணவனை கண்டோன்னே எழும்பினான். அது அந்த காலத்து வழக்கம். கணவன் வீட்டுக்கு வந்தோடனே ஒரு மனைவி எழும்பி மரியாதை பண்றதுங்கிற வழக்கத்தில் இவள் எழும்பினாள். அதைத்தான் இவன் நினைச்சிட்டான், இவள் விளையாட்டில் தோற்கிறதால குழப்பி கொண்டு போகிறாள் என்று நினைச்சு கொண்டுதான் அப்படி கையை எட்டி பிடிச்சான். மணி மேகலையில பிடிச்சான், மேகலை அறந்து மணி சிதறியது. நினைச்சு பாருங்க, இவளுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும். கணவன் பார்த்து கொண்டிருக்கிறான், நண்பன் எட்டி இடையில இருந்த நகை அறந்து விழுகுது. இவள் திகைத்து நின்றதை பார்த்த உடனே தான் கர்ணன் திரும்பி பார்த்தான். இதே இப்படி நிற்கிறாள் திகைத்து என்று திரும்பி பார்த்தா துரியோதனன் வாசல்ல நிற்கிறான். மூன்று பேருக்கும் டென்ஷன். இந்த காட்சியை எப்படி அனுபவிக்கணும் என்றால், நீங்கள் ஒன்று பானுமதியா மாறிடுவனும் அல்லது கர்ணனா மாறிடுவனும் அல்லது துரியோதனா மாறிடுவனும், அப்பதான் தெரியும். நண்பன் மணி அறந்து விழுந்து விட்டது, இவள் திகைத்து நிற்கிறாள், அவன் திகைத்து நிற்கிறான், துரியோதனன் திகைத்து நிற்கிறான். இப்ப எப்படி இந்த டென்ஷனை இல்லாமல் பண்ணுவது, இந்த டென்ஷனை எப்படி இல்லாமல் பண்ணுவது என்று ஒரு பிரச்சனை. இப்போ பானுமதி பேச முடியாது, கர்ணனும் பேச முடியாது, துரியோதனன் தான் இதை ஏதாவது சமாளிக்க வேண்டும். துரியோதனன் என்ன செய்யலாம் என்றால், சும்மா நீங்க இப்ப நாங்க என்ன நினைச்சேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க விளையாடுங்க, நான் ஒன்றும் தப்பா நினைக்க இல்லை என்று சொல்றான்னு வைங்க, அதுவே தப்பா போய்விடும். ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க நான் ஒன்றும் தப்பா நினைக்கல, நீங்க விளையாடுங்கடா, இவன் தப்பா நினைக்கிறான்னு அர்த்தமா போய்விடும். ஆகவே இவன் அதை சொல்லக்கூடாது. துரியோதனன் என்ன செய்தான், இந்த 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 பதட்டமான சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக துரியோதனன் என்ன செய்தான், ஒன்றும் இல்லை, ஒரு வார்த்தை சொன்னான், எடுக்கவோ கோக்கவோ என்றான். இவ்வளவு தான், நீங்க உங்க விளையாட்டு தொடருங்க, இந்த மணி விழுந்ததுன்னு நீங்க ஒன்றும் டென்ஷனா, இவர்கள் டென்ஷன் பட்டது மணி விழுந்ததுக்காகவா, எப்பேற்பட்ட ஒரு ஆம்பளையா இருப்பான் பாருங்க. மணி விழுந்ததை பற்றி நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம், அந்த மணிகளை எடுத்து நான் கோக்குறேன், நீங்க உங்க விளையாட்டை தொடருங்க என்றான். இது தப்பு தவறு பிழை சரி ஒன்றும் பேச இல்லை, அந்த சூழ்நிலை நார்மல் ஆகிவிட்டது. இதை சொல்லுகிறான் கர்ணன். இப்படி நாங்கள் ஒரு நாள் அது அவனுக்கு மனதில் கர்ணனுக்கு அவனுடைய பெருந்தன்மை பதிஞ்சிருந்தது. ஆகவே கர்ணன் சொன்னான், எடுக்கவோ கோக்கவோ என்று சொன்ன அவனை விட்டு நான் போற எப்படி அந்த பக்கம் வர முடியும், வரமாட்டேன் என்று தடுக்கிறான். நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், நன்மை தீமை என்கின்ற ரெண்டும் எல்லாரிடமும் உண்டு. நன்மை தீமை என்கின்ற ரெண்டு எல்லாரிடமும் உண்டு. நன்மை மிகுகிற பொழுது அந்த அவனை நல்லவன் என்கிறோம், தீமை மிகுகிற பொழுது தீமை தீயவன் என்கிறோம். இல்லறத்திலே நாங்கள் உள்ளே போகுகிற பொழுது தகுதி பற்றி ஒருவன் தலைவனாக தீர்மானிக்கப்படுகிறான். அதை யாரை தீர்மானிப்பது என்பது, எல்லாரிடமும் சில ஆற்றல் இருக்கும், சில ஆற்றலின்மை இருக்கும், ஆற்றலை கருதி தலைமை தீர்மானிக்கப்படுவதே தவிர ஆண் பெண் என்ற பேதம் கருதி தீர்மானிக்கப்படுவதில்லை. அதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் போனேன். ஆகவே தமிழர்களை பொறுத்தளவில்லை இல்லத்திற்கு தலைவன் ஆண். அதுக்கு பல காரணங்கள் நான் முன்பும் சொல்லி இருக்கிறேன், இனியும் சொல்வேன். அப்போ ஒருவன் தலைவனாக இருந்து ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா என்றால் இல்லை, அதை நடத்துவதற்கு துணை வேண்டும். பின்னாலே பொருட்பாலிலேயும் திருவள்ளுவர் சொல்ல போகிறார், துணை என்பது ரொம்ப முக்கியம். வாழ்க்கைக்கு துணை இல்லாமல் நீங்கள் எந்த காரியமும் பண்ண முடியாது. அதனாலே மனைவிக்கு திருவள்ளுவர் ஒரு புது பெயர் வைக்கிறார், வாழ்க்கை துணை என்று பெயர் வைக்கிறார். அந்த வாழ்க்கை துணையினுடைய சிறப்புகளை சொல்லுகிற அதிகாரம் என்றபடியால் அந்த அதிகாரத்துக்கு வாழ்க்கை துணை நலம் என்று பெயர் இடுகிறார். வாழ்க்கை துணை நலம், இதுதான் அந்த அதிகாரத்துக்கு பெயர். இதுல இந்த பெண்களை திருப்திப்படுத்துவதற்காக சில பேர் ஒரு ஒரு ஆறுதல் செய்வார்கள். அது திருவள்ளுவர் அப்படி நினைச்சாரோ இல்லையோ ஆறுதல் பண்ணுவார்கள். நம்மாலே நமக்கு எப்பொழுது துணை தேவைப்படுகிறது, உலகத்தில் உலகியல்லே நமக்கு எப்பொழுது துணை தேவைப்படுகிறது என்று கேட்டால், நம்மால் இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது ஒரு துணை தேடுவோம். இப்போ ஒரே இருட்டு, கும் இருட்டாக இருக்கிறது, அந்த இடத்துக்கு போக பயமாக இருக்கிறது, யாராவது ஒருத்தரை துணைக்கு கூட்டிக் கொண்டு போனால் நல்லது என்று கூட்டிக் கொண்டு போவோம். அதுக்கு துணை என்று பெயர். துணைக்கு கூட்டிக் கொண்டு போகிறவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? நம்மை விட பலசாலியாக இருக்க வேண்டும். என்னை விட பயந்தவனை கூட்டிக் கொண்டு போக முடியுமா? அவன் என்னையும் பயப்படுத்தி விட்டு போய்விடுவான். ஆகவே துணை எப்பொழுதும் நம்மை விட பலமான துணையாக இருக்க வேண்டும். அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்திலே மூன்று துணை தேடினார். என்ன துணை என்று கேட்டால், நிகழ்கால துணை, இறந்த கால துணை, வருங்கால துணை என்று மூன்று துணை தேடிய ஒரு பாடல் இருக்கிறது. விழிக்கு துணை என்று அந்த பாடல் தொடங்கும். நான் அதை பற்றி விவரம் சொல்லவில்லை. துணை கட்டாயம், துணை அவசியம். ஆகவே பெண்ணை வாழ்க்கை துணை என்று சொன்னதன் மூலம் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், ஆடவனை விட அவள் பலசாலி என்று சொல்லி இருக்கிறார் என்று ஒரு ஆறுதல் செய்வார்கள். அப்ப இங்கேயும் அந்த பேதம் இருக்குன்றது தெரிகிறது. ஒரு பக்கத்திலே பெண் பலசாலி என்பதிலே எந்த ஐயப்பாடும் இல்லை. நான் தானே சொன்னேனே, அறிவு உணர்வு என்ற ரெண்டு பேதங்கள். சில நேரத்திலே அறிவு பலம், சில நேரத்திலே உணர்வு பலம். இது ரெண்டும் சேருகிற பொழுதுதான் முழு பலம் வருகிறது. மனைவி என்பது உணர்வு சார்ந்து பலம் தருகிறவள். ஆகவே நல்ல மனைவி அமையாமல் இல்லறம் சுரக்க வாய்ப்பே இல்லை. இல்லறம் சுரக்க, இது நம்ம இடத்துல மட்டும்தான் என்று நினைக்க, ஆங்கிலத்திலேயே என்ன சொல்கிறார்கள் எனக்கு தெரியாவிட்டாலும் கேள்விப்பட்டதை வைத்து சொல்கிறேன். ஆங்கிலத்தில் என்ன சொல்வார்கள், பெண்ணை மனைவியை பெட்டர் ஹாஃப் என்கிறார். அதுல ஒரு கிண்டல் இருக்கிறது, ஆண் மக்களுக்கு தெரியுதா? முழுசு ரெண்டு பாதி, அதுல பெட்டர் ஹாஃப் என்றால் சிறந்த பகுதி, சிறந்த அரைவாசி என்றால் மற்றது சிறப்பில்லாத அரைவாசி என்று தெரிகிறது. ஆனா ஆண்கள் இது கேட்டு அதிகம் கோபிக்கிறதா தெரியவில்லை. இப்படி பெண்களுக்கு தான் கொஞ்சம் கோபம் எல்லாம் வருகிறது. பெண்களினுடைய பலத்தை சொல்லுகிற அதிகாரமாக இந்த அதிகாரத்தை எடுக்கிற. இல்லறத்திலே ஒரு பெண்ணினுடைய அவசியம் என்ன, அவள் எப்படி இருக்க வேண்டும், இது ரொம்ப முக்கியம். பாருங்க, நான் தானே சொன்னேனே, இப்போ நாங்கள் எல்லாம் சிதைத்தாகி விட்டது, ஏற்கனவே சிதைத்து முடித்து விட்டது. இனி ஏதாவது மிஞ்சினா தப்புறத்துக்கு வழிதான் நான் சொல்கிறேன். திருவள்ளுவர் ஒரு பெண், ஒரு மனைவியானவள் எப்படி இருக்க வேண்டும், போன அதிகாரம் முழுக்க ஆண்மகனுக்கான கட்டளைகள், இந்த அதிகாரம் பெண்ணுக்கான கட்டளைகள். அந்த அதிகாரத்தை தான் இப்போ படிக்க போகிறோம். அதிகாரத்துக்குள்ளே நுழைகிறோம். இவ்வளவு நேரம் செய்தது அறிமுகம். அதிகாரத்துக்குள்ளே நுழைவோம்.
வாழ்க்கை துணை நலம். அதாவது இல்வாழ்க்கைக்கு துணையாகிய இல்லாளது நன்மை. அதிகார முறைமையும் இதனாலே விளங்கும்.
நீங்க ஒரு தடவை வாசிச்சுட்டு திருப்பி வாசிங்க.
குறள் 51.
இது இப்ப சொன்னது இல்லற வாழ்க்கை துணை நலம் என்கின்ற அதிகாரத்துக்கான பாயிரம். இந்த ரெண்டு வரி திருவள்ளுவர் நான் சொல்லியிருக்கிறேன், நூலுக்கு ஒரு பாயிரம் செய்து, அது அறத்துப்பால் பாயிரம் தனியே செய்து, பிறகு பொருட்பால் பாயிரம் தனியே செய்து, அப்படி செய்வார். ஒவ்வொரு அதிகாரம் தொடங்குறதுக்கு முதலும் அந்த முன்னுக்கு எழுதுகிற அந்த பகுதியை அந்த அதிகாரத்துக்குரிய பாயிரமாக எடுக்க வேண்டும். ரெண்டு வரியிலே அது அவசியம் சொன்னார். இப்ப தம்பி வாசித்தது, திருப்பி வாசிங்க.
வாழ்க்கை துணை நலம். அதாவது வாழ்க்கை,
நீங்க அந்த இடத்துல இருக்கிறீங்களான்னு பாக்குறது கேட்கிறேன். திருவள்ளுவர் பரிமலருக்கு வாழ்க்கை துணை நலம் ஆகுது என்று எழுத தெரியாமல் இல்லை. தலைப்பு போட்டிருக்கு, திருப்பி ஏன் எழுதுவான்? சொற்களை வேஸ்ட் ஆக்க கூடாது, வீணாக்க கூடாது. வாழ்க்கை துணை நிலம் தலைப்பு. அகதாவது என்றால் அந்த வாழ்க்கை துணை நிலமாவது என்று பொருள் பண்ணிக் கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணை நிலமாவது
அகதாவது இல்வாழ்க்கைக்கு துணையாகிய இல்லாளது நன்மை.
இல்வாழ்வுக்கு துணையாக வருகிறவளாகிய அந்த இல்லாளனுடைய நன்மை. நலம் என்பது நன்மை என்ற அர்த்தத்திலே இருக்கிறது. அதுகளை குறித்துக் கொள்ளுங்கள்.
அதிகார முறைமையும் இதனாலே விளங்கும்.
முன்னாலே இல்வாழ்க்கை என்ற அதிகாரம் சொன்னார். அடுத்ததாக இல்லாதது சிறப்பு சொல்லுகிறார். ஆகவே அதற்கு பிறகு இது வைத்ததனுடைய பொருத்தப்பாடு சொல்லாமலே உங்களுக்கு விளங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு போகிறார். முதல் குறள் படிக்க போகிறோம்.
மனைத்தக்க மாண்பு உடையாள் ஆகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை.
எப்பவுமே திருவள்ளுவர் என்ன செய்வார், ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு விஷயத்துக்கான அதிகாரத்தை 10 குறள்ல பிரித்து சொல்லுவார். பெரும்பாலும் முதல் குறள் என்ன செய்யும் என்றால் அந்த விஷயத்தை அப்படியே ஒரு கான்கிரீட் மாதிரி வரையறுத்து தரும். இதுதான் இப்ப மனைவியினுடைய சிறப்பு சொல்ல தொடங்கிய அதிகாரம். இந்த அதிகாரம் முதல் குறளிலேயே மனைவிக்குரிய லட்சணத்தை வரையறை பண்ணிவிடுகிறார். இது ஒன்று படித்தால் கூட போதும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அந்த ஆள் ஏற்கனவே சுருக்கி தந்திருக்கிறார். இன்னும் சுருக்கு என்று கேட்டால் இதுதான், இந்த ஒரு குறளிலேயே ஒரு மனைவியினுடைய லட்சணம் முழுவதும் சொல்லிவிடுகிறார். பரிமாளர் அதை விளக்கம் பண்ண போகிறார்.
உரை: மனைத்தக்க மாண்பு உடையாளாகி தன் கொண்டான் வளத்தக்கொண்டால்
அதை பிரிச்சு எழுதியிருக்கிறார்கள் போல இருக்கு.
மனையறத்திற்கு தக்க நற்குண நற்செய்கைகளை உடையவளாய் தன்னை கொண்டவனது வருவாய்க்கு தக்க வாழ்க்கையை உடையாள். வாழ்க்கை துணை அதற்கு துணை. உரை குறிப்பு
இவ்விடத்தில் நிறுத்துவோம். முதல் குறள் பெண்ணுக்குரிய லட்சணம் பண்ணுகிறார். மனைத்தக்க மாண்புடையளாகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. ரெண்டு நிபந்தனை ஒரு பெண்ணுக்கு போடுகிறார். ஒரு நல்ல மனைவியாக நீ இருக்க வேண்டுமா? கல்யாணம் பண்ணினவர்கள் பண்ண போகிறவர்கள் எல்லாரும் இதை வரையறை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ரெண்டு வரையறை போடுகிறார். ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மனைத்தக்க மாண்பு இருக்க வேண்டும். அது என்ன மனைத்தக்க மாண்பு என்றால் பெண்ணுக்கு பரிமளழகர் சொல்ல போகிறார். வளத்தக்க வாழ்வு இருக்க வேண்டும். இது ரெண்டும் தான் பெண்ணுக்கு ஒரு நல்ல மனைவிக்கு தேவையான கட்டாய கடமை. மனைத்தக்க மாண்பும் வளத்தக்க வாழ்வும் அதைத்தான் முதல் குறளிலே சொல்லுகிறார். நான் விரித்து சொல்லவில்லை, பின்னாலே உரையிலே அவர் சொல்ல போகிறார். மனைத்தக்க மாண்புடையவளாகி தற்கொண்டான் என்றால் தன்னை கொண்டவன். ஒரு ஆடவன் பெண்ணை பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அப்படி ஏற்றுக்கொண்டவனுடைய வளத்துக்கேற்ப வாழ்க்கை வாழ தெரிய வேண்டும். இது ரெண்டும் ரொம்ப அவசியம் என்கிறார். மனத்தக்க மாண்புடையளாகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. பரிமாளர் உரை எழுதுகிறார்.
நற்குணங்கள் ஆவன
இல்ல உரையை வாசி
உரை. மனைத்தக்க மாண்பு உடையாளாகி தற்கொண்டான் வளத்தக்கால். மனையறத்திற்கு தக்க நற்குண நற்செய்கைகளை உடையவளாய்
தங்க. இந்த மாண்பு மனைத்தக்க மாண்பு என்பதற்கு பரிமாளர் சொல்லுகிற விஷயம் அது ரெண்டா பிரிக்கிறார். மனைத்தக்க மாண்பு என்றால் அது ரெண்டா பிரித்து சொல்லுகிறார். ஒன்று, இல்லறத்துக்குரிய நற்குணங்கள் இருக்க வேண்டும், அதற்கு பிறகு அதற்குரிய நற்செய்கை இருக்க வேண்டும். எங்களுக்கு உடனே கேள்வி வருகிறது, நற்குணங்கள் என்றால் என்ன, நற்செய்கை என்றால் என்ன என்று கேள்வி வருகிறது. உரை குறிப்பிலே அவர் அதை விளங்கப்படுத்துவார். ஒரு நல்ல பெண்ணுக்கு மனைத்தக்க மாண்பு என்றால் என்னவென்றால் இல்லறத்துக்குரியதாகிய நற்குணங்களும் நற்செய்கைகளும் இருக்க வேண்டும். இது ஒன்று.